கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய நாவலின் அடிப்படையாக கொண்டு 1939 தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தியாகபூமி. இத்திரைப்படத்தை அப்பொழுது இந்தியாவை ஆண்ட பிரித்தானிய அரசு தடை செய்தது.
அப்போது யமுனா சில பேர் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு டைரக்டர் சுமன் விட்டு வந்து, ஐயா உங்க படத்தை ஏதோ அரசியலுக்கு விரோதமான படம் சொல்லி படத்தை நிறுத்த போறதாக நியூஸ் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்றாருங்க, உடனே 80 தியேட்டர் மவுண்ட் ரோடில் அந்த காலத்தில் ஃபேமஸ் தியேட்டர், சென்னையில் முதல் தியேட்டர், அந்த தியேட்டரில் தான் அந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது இந்த படத்தை 2-3 நாள் பேன் பண்ணுறதுன்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டார். நாளை முதல் இந்த படம் 80 தியேட்டரில் இலவசமாக காட்டப்படும். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு நான் ஸ்டாப்பாக அந்த படத்தை இன்டர்வல் போக படம் முடிஞ்ச உடனே அடுத்த பேட்ச்க்கு ஒரு 200-300 பேர் படம் பார்ப்பாங்க. இப்படி ஒரே நாளில் 10 ஷோ போட்டுட்டு அட்மிஷன் ஃப்ரீன்னு போட்டார். அடுத்த நாளும் போட்டுட்டாரு. 3வது நாள் பேன் பண்ணிட்டாங்கம்மா. அந்த பேன் பண்ண படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகலை.
அந்த காலத்தில் நட்சத்திர கண்டுபிடிப்பு செய்தவர் என்ற பெருமை இயக்குநர் K.S. சுப்பிரமணியம் அவரையே சாரும். பல முன்னணி நடிகர்களை அறிமுகப்படுத்திய பெருமையும் அவருக்கு உண்டு.
அந்த காலத்தில் நட்சத்திர கண்டுபிடிப்பு பேர்பட்டவர் K.S. சுப்பிரமணியம் தான். ஏன்னா அவர் தான் M.K. சாரபார் பவளக்கோடி நாடகத்தை படமாக்கும் போது அவர் அறிமுகப்படுத்தினாரு. 2வது SC சுப்பலட்சுமி தாய்மையில் ஆடு பண்ணாரு. 3வது MS சுப்பலட்சுமி வச்சு சேவா சாதன படத்தை அறிவுப்படுத்தினாரு. TR ராஜகுமாரி வச்சு கத்தை எழுந்தார் பெற்றாரு. அந்த காலத்தில் நட்சத்திர கண்டுபிடிப்பு சொன்னால் K.S. சுப்பிரமணியம் ஒருத்தர் தான்.
ஒலியை தனியாக பதிவு செய்யும் வசதி வர ஆரம்பித்த பின்னர் பாடும் கலைஞர்களின் சினிமா சாம்ராஜ்யம் குறைய துவங்கியது. பாடத் தெரிந்தவர்கள்தான் நடிக்கலாம் என்ற சம்பிரதாயமும் மாறியது. நடிகர்கள் பாட தேவையில்லை, பின்னணி பாடகர்கள் வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாடிய பாடல்களுக்கு நடிகர்கள் வாயசைத்தனர். பின்னணி பாடகர்கள் வந்த பின் தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து தியோடர் பாஸ்கரன் இவ்வாறு கூறுகிறார்.
இந்த பிளேபேக் சிங்கிங் வந்த பிறகுதான் பாடும் நடிகர்களின் காலம் முடிந்தது எல்லாம். ஏனென்றால் அப்பொழுது பாட்டுக்குத்தான் முதலிடம், இப்பொழுது நடிப்பிற்கும் வசனங்களை எப்படி பேசுகிறார்கள் என்ற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். முக்கியமாக கலைஞர் கருணாநிதி எழுதிய பராசக்தி, இளங்கோவன் எழுதிய கண்ணகி போன்ற படங்களில் கதாபாத்திரத்தினுடைய அந்த பேச்சுக்கு சிறப்பு இடம் கொடுத்தார்கள்.
தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா. ரங்கும் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கிய திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குட்டவாளி குண்டிலே உங்கள் முன்னால் நிற்கிறாளே, இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி. இவள் வலையிலே வீழ்ந்தவர்கள் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக. ஆம், கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை.
அப்படி அந்த நீண்ட வசனங்களை அருமையாக பேசி மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர்கள் சிவாஜி கணேசன், SS ராஜேந்திரன் போன்ற பல நடிகர்கள், நடிகர்களுக்குள் MN ராஜம், பானுமதி, கண்ணாம்பா போன்றோர் இந்த வசனங்களை பேசி புகழ் பெற்றார்கள். நடிப்பிற்கும் கவனம் செலுத்தப்பட்டது. ஸோ பாட்டு ஓய்ந்து நடிப்பும் கதாபாத்திரத்தின் பேச்சும் முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் படங்களின் உள்ளடக்கம் என்னவோ அதே மாதிரி தான் இருக்கும். அவர்கள் நடிப்பு மிதமிஞ்சிய நடிப்பு, இயற்கையான யதார்த்தமான நடிப்பு அல்ல. நாடக மேடை பணி நடிப்பே தொடர்ந்தது பல காலம்.
வசனங்கள் பிரபலமான காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் நட்சத்திரங்களின் ஆதிக்கம் பற்றி விளக்குகிறார் தியோடர் பாஸ்கரன் அவர்கள்.
இந்த நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவில் தோன்றி அந்த சினிமா தொழிலையே அவர்கள் கையில் வைத்திருந்தது 50களில் என்று சொல்லலாம். MGR ஒரு பெரிய நட்சத்திரமாக உருவாகியிருந்தார். சிவாஜி கணேசன் படங்கள், கதைகள் அவர்களுக்காகவே எடுக்கப்பட்டன. அவர்களுக்கென்று ஒரு பெரிய ரசிகர் குழு இருந்தது. MGR சண்டை காட்சிகளிலும் சாகச காட்சிகளிலும் நடித்தால் சிவாஜி கணேசன் வசனம் பேசுவதிலும் உணர்ச்சிகரமான நடிப்பிலும் நடித்து அவருக்கு என்று ஒரு இடம் பிடித்தார்.
மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா? வெளிநாடுகள் எல்லாம் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் தெரியுமா? அது மாதிரிதான் நம் நாடும் இருக்கும் என்றெல்லாம் நினைத்தேன்.
பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழகிய உங்களுக்கு சாக்கடை நடுவிலே வாழும் மக்களின் நிலை புரியாதென்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2000 ஆடைகளில் எதை அணிவது என்று புரியாது திண்டாடும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என்று இயங்கும் ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இங்கே தாதிகள் பட்டு விரிக்கிறார்கள், நீங்கள் நடந்து போகிறீர்கள். அங்கே காலில் குத்திய முள்ளில் பாதியை ஒடுத்திருந்து விட்டு வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்கள். அவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் நாங்கள் எப்படி நம்புவது?
ஆனால் இந்த இரு நட்சத்திரங்களுமே தமிழ் சினிமாவில் மேல் ஒரு பெரிய பிடி வைத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் மற்ற நடிகர்கள் வர முடியவில்லை. இவர்களுடைய ஆதரவு இருந்தால்தான் டைரக்டராக இருக்க முடியும், அல்லது அவருடைய படங்களுக்கு வசனம் எடுக்க முடியும் என்ற ஒரு நிலை நீடித்தது. இதனால் அந்த சமயத்தில் மிகச்சிறந்த படங்கள் என்று ஒன்றும் வரவில்லை. அதே மாதிரி புதிய நட்சத்திரங்கள் தோன்றவில்லை. எப்படி ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் மற்ற செடிகளோ மற்ற மரங்களோ வளர முடியாதோ, அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது தமிழ் சினிமாவில்.
பெண்களுக்கு தனி அறை, டேபிள், சேரு, அங்கேயே கண்ணாடி, பவுடர், சீப்பு, சுனோ எல்லாம் ரெடி பண்ணி. இனிமே கட்ட போறேன்.
கட்ட
கையில வச்சிருக்கேன். கொடுத்த கடல அந்த வருஷம் திரும்ப பெண்களுக்கு, ஆண்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, தொழிலாளிகளுக்கு, முதலாளிகளுக்கு, குழந்தைகளுக்கு, கிழவர்களுக்கு அப்படி தனித்தனியா பிரிக்க போறேன். இப்ப என்ன சாப்பிடுறீங்க?
அதுவா
விலைவாசி உயர்வை நினைச்சு கவலைப்பட்டு வடை தோசை இட்லி எல்லாம் இழைச்சு போச்சு.